மார்ட்டின் ஸ்கார்சஸி எடுத்திருக்கக்கூடிய கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் படத்துடைய கதையை சொல்ல போகிறதில்ல, அதனுடைய ரிவ்யூ சொல்ல போகிறதில்ல, அதனோடய ஆக்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை சொல்ல போகிறதில்ல. இந்த எபிசோடில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஜஸ்ட் மார்ட்டின் ஸ்கார்சஸி இந்த படத்துக்கு, இந்த பர்டிகுலர் புக்கை வந்து ஒரு மூவி அடாப்ட் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அப்ரோச், அதை மட்டும் ஷார்ட்டாக பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இந்த படத்துடைய ஜானர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளால் இதை அடக்கிட முடியாது. இது ஒரு வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு ட்ராமான் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ஒரு கோர்ட் ரூம் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லலாம். பல பரிமாணங்களுக்கு வந்து இந்த படம் போயிட்டு தான் வருது. இதுவே இந்த படத்துடைய லெங்க்த்துக்கு ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் படம் ரொம்ப லாங்காக இருக்குது, 3.5 மணி நேரம் உட்கார முடியல, எங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு இன்டர்வல் வேணும், இந்த மாதிரிலாம் வந்து வெளிநாட்டிலலாம் கேட்குறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பொதுவாக இன்டர்வல் இருக்காது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நிறைய பேரால் ஃபுல்லாக பார்க்க முடியல. இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து பல ஏரியாஸ் வந்து இந்த படம் ட்ராவல் பண்ணுது. ஒரு வெஸ்டர்னாக வந்து எந்த அளவுக்கு இந்த படம் நல்லாயிருக்கோ அதே அளவுக்கு வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாகவும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு ட்ராமாவாகவுமே இது வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இதுதான் இந்த படத்துடைய முக்கியமான ப்ளஸ். அப்புறம் இன்னொன்று வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து மார்ட்டின் ஸ்கார்சஸியுடைய ஒரு வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷன் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னாடியே பல படங்கள் அவரோடது வந்து பார்த்துருந்தாலும் இந்த படம் வந்து விஷுவலாக ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றின டாக்ஸ் வந்தப்பயே அதனுடைய இன்டர்வியூஸில், அதுக்கப்புறம் கான்ஸில் வந்து இந்த ஃபிலிம் வந்து திரையிடப்பட்டதுக்கப்புறமா மார்ட்டின் வந்து என்ன தெளிவாக சொல்லிட்டார்னா, இந்த படம் வந்து எஃபிஐயை குளோரிஃபை பண்ணுறதுக்காகவோ, அதுக்கப்புறம் இந்த கொலைகளை வந்து ஒரு மாதிரி சிம்பத்தைஸ் பண்ணி அதிலிருந்து ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறதுக்காகவோ இருக்காது, சொல்ல வந்த மெசேஜை கரெக்டாக சொல்லுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக இருந்தார். இதனால தான் அவர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த ஓசேஜ் கூடயே போய் தங்கி, அந்த ஓசேஜ் மக்கள் கூடயே பழகி, அவங்கக்கிட்டேருந்து இந்த ஸ்டோரி எடுத்து இந்த படத்தை எடுத்தனால தான் இது அந்த அளவுக்கு கன்வீன்சிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இது வந்து இந்த ஓசேஜுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகாமல் லியோனார்டோ டிகாப்ரியோ ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஏர்னஸ்ட் பர்க்ஹார்ட் அந்த கேரக்டருடைய பர்ஸ்பெக்டிவில் இந்த படம் போகுது, இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருடைய கன்சர்ன்ஸ் இருந்தது. அதையும் தாண்டி இந்த படம் வந்து சொல்ல வந்த மெசேஜை கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டேரக்டர்ஸுடைய அப்ரோச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வேர்ல்ட் பில்டிங் எப்படி பண்ணுறாருன்றது வந்து, அது வந்து நான் இந்த படத்தில் ரொம்ப ரசித்தேன். பொதுவாகவே ஒரு பீரியட் செட்டிங்கு, ஒரு 1920s நடக்கக்கூடிய கதைன்னு உடனே ஸ்க்ரீனில் பெருசாக 1920 போடுறது, இல்லை அந்த காலகட்டத்தை சேர்ந்த செலிப்ரிட்டிஸை காட்டுறது, இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸை காட்டுறது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மாதிரி அன்னெசரியான வாய்ஸ் எக்ஸ்போசிஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளை வந்து அந்த ஸ்டோரி பில்டிங்கை வந்து விஷுவலாகவே கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இன்னுமே சில விஷயங்கள் வந்து டைரக்டருடைய அணுகுமுறையில் என்ன மாறி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, யூஸ்வலாகவே மார்ட்டின் ஸ்கார்சஸியுடைய படங்கள் வந்து ஒரு மியூசிக்கல்னே வந்து சொல்லலாம். படம் போட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த குட் ஃபெலோஸ் படத்தில் பார்த்திங்கன்னா, முத ஹென்றி வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது, அந்த பின் வழியாக அந்த பேசேஜ் வழியாக போகும்போது அந்த தென் ஹி கிஸ்ட் மீ பாட்டு வந்து ப்ளே ஆகும். அது அவ்வளோ ஒரு அற்புதமான சீன். அந்த படம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு பாட்டு ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். அது அந்த படத்துடைய அந்த மூடை வந்து கண்டிப்பாக அது வந்து செட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஐரிஷ்மேன் படத்தில் வந்து இந்த ஸ்டில் ஆஃப் த நைட்டுன்ற பாட்டு அடிக்கடி வரும். இந்த மாதிரி சாங்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் பொதுவாகவே ஸ்கார்சஸியுடைய படங்களில். ஆனால் இந்த படத்தில் வந்து எந்த விதமான சாங்ஸும் பெரிய அளவுக்கு வந்து அந்த படத்தோட ஃப்ளோ கூட வரலன்றது வந்து டைரக்டருடைய ஒரு அவருடைய யூஷுவலான ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சில இடங்கள்லாம் வந்து இதுவே கிடையாது, பெரிய அளவுக்கு டயலாக்ஸே கிடையாது, ரீரெக்கார்டிங் கிடையாது. அதே மாதிரி பெரிய அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. நான் வந்து படத்துக்குள்ளே போகும்போது இந்த க்வெஸ்சன் எனக்கு இருந்துச்சு. பொதுவாகவே ஸ்கார்சஸியுடைய மூவிஸில் வந்து ஏதோ ஒரு சாங் வந்து ஓடிக்கிட்டே இருக்குமே, இந்த படம் வந்து இந்த பீரியட் செட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஓசேஜ் மக்களுடைய கதையை பற்றி இருக்குது. இதில் என்ன வந்து புதுசாக பண்ணிட முடியும், என்ன சாங்ஸ் ப்ளே பண்ணிட முடியும்னு நான் வந்து யோசித்தேன். நிறைய சீனில் அமைதியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இண்டிஜினஸாக வரக்கூடிய மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. அது மாதிரியே சாங்ஸ் வந்து இந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டக்கூடிய நிறைய பாடல்களை ப்ளே பண்ணாமல் இருந்ததுமே புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம இந்த படத்தில் டைரக்டர்ஸ் அப்ரோச்சுன்னு நம்ம எதை நம்ம பார்க்கணும்னா, படம் ஃபுல்லாகவே வந்து கொலைகள், ஒரு கொடூரமான கொலைகள் பற்றி இருக்கிறதுனால இதை எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது ஒரு கொலை நடக்கும்போது அதை காட்டலாம், இல்லை அதை பிளான் பண்ணும்போது காட்டலாம். இதெல்லாமே வந்து யூஸ்வலாகவே நமக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த படத்தில் என்ன சாய்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கொலை யாரை கொல்ல போகிறோன்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. பொதுவாகவே இந்த படத்தில் தேர் இஸ் நோ சஸ்பென்ஸ், டென்ஷன் அப்படியே பில்ட் பண்ணி ஒரு ஜம்ப் ஸ்கேர் மாதிரி டக்குன்னு கொலை அப்படியே நடக்கிறது கிடையாது. இவங்களை தான் கொல்ல போகிறோம், இந்த மாதிரி தான் நடக்க போகுது, அது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க. தேர் இஸ் நோ டென்ஷன். அதே மாதிரி கொலை நடக்கிறப்பையும் அந்த கொலையை காட்ட மாட்டுறாங்க. கொலை நடக்கும்போது மற்ற கேரக்டர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. அப்போ எப்படி வந்து இந்த மர்டர்ஸுடைய அந்த கொடூரத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்கன்னா, அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்த ரீவிசிட் பண்ணுறாங்க. அந்த பிணங்கள் கிடக்கிறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த கொலை வந்து கோர்ட் ரூமில் ட்ரையல் ஆகும்போது திருப்பி அந்த இடத்துக்கு போய் அந்த ஷார்ட்டை திருப்பி காட்டுறாங்க, கொலை நடக்கிற டைமில் நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது வந்து ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து வேறு வேறு தளங்கள்லாம் போடுறாங்க. அவங்களோட ரிவ்யூஸ்லலாம் நிறைய பேர் வந்து நிறைய மர்டர்ஸ் நடக்குது, ஆனால் ஒரு டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டென்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஜானர் கிடையாது. அதே மாதிரி இது க்ரைமையும் வயலன்ஸையும் க்ளோரிஃபை பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு நடந்த சம்பவத்தை வந்து வெளிக்கொண்டு வருது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுடைய எமோஷன்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதை பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இதிலெல்லாம் தான் நம்ம அதனுடைய வக்கரத்தையும் வன்மத்தையும் நம்மளை பார்க்க விடுறாங்க. இந்த அப்ரோச் வந்து புதுசாக தான் இருந்துச்சு. படத்துடைய விஷுவல் லாங்குவேஜ் பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசி தான் ஆகணும். அந்த ஃபேமஸான ஹிச்காக் ஷாட், அந்த கண்ணை மட்டும் அந்த சின்ன துவாரம் வழியாக காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஷட்டர் ஐலண்டில் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து ஒய்ஃபை பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பாப்பில், அது ஒரு ஹாலுசினேஷன் சீனாக இருக்கும். அது அப்படியே அவங்க வந்து காற்றுல அப்படியே போவாங்க அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து ஓசேஜ் மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு கலக்கிறது ஒரு சீனு, இதை காட்டுறது. அதுக்கப்புறம் அந்த பீரியட் செட்டிங்கை வந்து காட்டுறது, எண்ணெய் கிணறில் போய் அந்த வேலை செய்கிறவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து நிற்கிறத காட்டுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பழைய ஒரு இன்டர்வியூவில் மார்ட்டின் வந்து சொல்லியிருப்பார், அந்த டாக்ஸி டிரைவர் படத்தில் அந்த ஃபோன் பேசும்போது ராபர்ட் டெனிரோவை காட்டாமல் கேமரா வந்து பேன் ஆகி வேறு சைடு போயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் ஃபீல் பண்ணுறதை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்துலையும் லியோனார்டோ டிகாப்ரியோ ஃபீல் பண்ணும்போது கேமரா வேறு சைடு போயிடும். இந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக்கான ஷார்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. பொதுவாகவே இந்த சாக்லேட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சுவையான குளிர்பானங்கள், பல ரசம், ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸு, இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்மகிட்ட இன்னும் ரொம்ப நேரம் தங்கிட்டு இருக்காதோ அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்மகிட்ட இருக்கும். இந்த படத்தில் இந்த ஷார்ட் லிங்கர் ஆகுறதுன்றது வந்து அந்த மாதிரி தான். நிறைய இடங்களில் ஒரு ஷாட் வந்து காமிச்சிட்டு அது நடக்கிறத காமிச்சிட்டு அங்கேயே கேமராவை கொஞ்சம் நேரம் நிறுத்துறாப்புல. அது நடக்கிறது நம்மளை வந்து அந்த டயலாக்ஸ்லாம் முடிஞ்சிருது, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் முடிஞ்சிருது. அப்படி இருந்தாலும் கேமரா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் நேரம் வாழ விடுறாப்புல, நம்மளை வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் கொஞ்சம் நேரம் பழக விடுறாப்புல. இந்த ஷார்ட் லிங்கர் பண்ணுறது வந்துட்டு இது வந்து ஒரு தியேட்ரிக்கலாக நம்ம பார்க்கும்போது படத்துடைய லெங்த்தை கூட்டியிருக்கே, இதை நம்ம குறைச்சிருந்தா நம்ம இன்னும் சீக்கிரமாக படத்தை ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிருக்கலாமே அப்படின்றது இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து சுவையானதாக தான் இருக்குது. இந்த மெட்டா சினிமான்ற ஒரு கான்செப்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சினிமாவை தான் பார்க்குறோம்னு ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி காட்டுறது. அதுக்கப்புறம் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பேரடி பண்ணி வேற ஒரு விஷயத்தை சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையா பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் படத்துடைய எண்டில் இருக்குது. ஒரு மெட்டா சினிமாவாகவும் அந்த இடத்துல அது செயல்படுது, அதே மாதிரி தன்னைத்தானே சட்டையர் பண்ணுற இடத்துக்கும் அந்த படம் அந்த இடத்துல வந்துடுது. ஸ்கார்சிசி வந்து அந்த இடத்துல தன்னுடைய மெச்சூரிட்டியை காட்டுறாருன்னு தான் சொல்லணும். அந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய உங்களுக்கு பிடித்த சினிமாவை உங்களை போல நேசிக்கக்கூடியவங்க கூட போய் பார்த்தா கண்டு கழிக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் டைரக்டர்ஸுடைய அப்ரோச், அவர் எடுத்துக்கிட்ட சாய்ஸஸ் மட்டும் இந்த எபிசோடில் பார்த்தோம். வேறு சில எபிசோடுகள் இந்த படத்தை பற்றி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள்லாம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுற மாதிரி வேறு சில பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து வேறு எபிசோட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாட்காஸ்ட்.